திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதற்கு அடுத்தபடியாக சித்திகள் எட்டோடும் தின் சிவமாக்கிய சுத்தியும் எண்வகை எண் சக்தி தூய்மையும் யோகத்து சக்தியும் மந்திர சாதக போதமும் பக்தியும் நாதன் அருளில் பயிலுமே என்று சொல்லுகின்றார். இப்போ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஞான நூல்கள் நமக்கு காட்டுது. ஆனா அதையெல்லாம் சிவன் அருளால் சிந்திக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே நமக்கு உணர்த்துகின்றார். முதல்ல சித்திகள் எட்டு, அதான் எண் வகை சித்தின்னு சொல்லுவோம், அட்டமா சித்தின்னு சொல்லுவோம். அது என்ன அந்த சித்திகள் எட்டுன்னா, அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இந்த எண் வகை சித்திகளும் தென் சிவமாக்கிய சுத்தியும், சீவனை சிவமாக்கிய ஆணவமல ஒடுக்கம், அதாவது சாதகனை சிவமாக செய்த பரிபாக நிலை, சுத்த நிலை, ஆன்மாவை சுத்தம் செய்த நிலை. ஆன்மா சிவத்தோட ஒன்றி ஆனந்தமயமாக இருக்க வேண்டியவன். ஆனா மலச்சார்பால அறிவு மறைஞ்சு அறியாமை மேலிட்டு அசுத்தனா இருக்கிறான். அவனை மலத்தோட சேட்டையிலிருந்து பிரிய செய்து சுத்தன் ஆக்குதல், அது ரொம்ப முக்கியம். அதை சுவாமி செய்கின்றார். சுத்தியும் தின் சிவமாக்கிய சுத்தியும் எண் சக்தி தூய்மையும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த சுத்தனாக்குதல் அப்படின்னா பாச நீக்கம், ஞான தீட்சை, அதை எனக்கு சிவகுருநாதன் செய்தார் என்பதை உணர்த்தி, எண் சக்தி தூய்மைனா எண்ணப்படுகின்ற திரோதான சக்தியுடைய தூய்மையான நிலை. அதாவது உயிர் வந்து இதுவரைக்கும் பாசங்களோடு ஒன்றி பசுவாக இருப்பதற்கு உபயோகப்பட்ட திரோதான சக்தி, திரோதான மாயை என்னும் சொல்லலாம். ஆச்சாரியனோட உபதேசத்தால தன்னிலை சார்வதற்கு திரிந்து அருள் சக்தியாக உயிர் திருவருளை சார்வதற்கு உபகாரப்படக்கூடிய தூய்மையான நிலையை இங்கனம் நமக்கு உணர்த்துகின்றார். அப்ப சித்திகள் எட்டு, தின் சிவமாக்கிய சுத்தி, எண் சக்தி தூய்மை, அது முடிஞ்சது. அடுத்து என்னது, யோகத்து சக்தி இல்லையா, யோகத்தால் விளையக்கூடிய வன்மை. யோகம்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அட்டாங்க யோகத்துல இயமம் நியமம் ஆதிகளால் உயிர் வந்து இறைவனோடு ஒன்றி இருக்க செய்யக்கூடிய பயிற்சி. இறைவனை அகத்தொழிலாலும் புறத்தொழிலாலும் வழிபட்டு வரக்கூடிய கிரியை அடிபட்டு வர வர நிகழும், அது அந்த கிரியையில நின்று வர வர நிகழக்கூடிய பக்குவ விசேடத்தால அதிநுட்ப உணர்வோட நிஷ்கலமான அதிசூக்கும வடிவமே பொருள். சகலமும் நிஷ்கலமும் நிஷ்கலமும் அதை வழிபடுவதற்குரிய இடமாகிய திருமேனின் உணரணும். அப்படி உணர்ந்து அகத்தொழில் மாத்திரையால 6 ஆதாரங்களிலும் இறைவனை விதித்தபடி கண்டு வழிபடுவது, அதுதான் யோகத்து சக்தி என்று உணர்த்தப்படுகிறது. யோகத்தால் விளையக்கூடிய ஆற்றல். அதற்கு அடுத்தால என்ன சொல்றாரு, அதனால விளையக்கூடிய சக்தி என்னதுன்னு பார்த்தோம்னா, உலகியல்ல சித்தராக விளங்குதலும் அதை கடந்த நிலையில் சிவயோகியாக உண்மை ஞானம் கைவரப்பெற்று அறிதல் மாத்திரையால் வழிபடக்கூடிய ஆற்றல். அப்ப முதல்ல சாதாரண சித்தராக உலகியல்ல, அதன் பின்பு அதையும் கடந்த நிலை இல்லையா, அதான் சிவயோகியாக இருக்கக்கூடியது. அப்ப சித்தராக விளங்கும் போது உலகவர்கள் போற்றுவார்கள், அதனால ஏமாறக்கூடும். அதை விட்டு உண்மையான பெறுவதுதான் உயர்ந்தது. அப்படி யார் அந்த நிலைக்கு வருகிறார்களோ, உயர் நிலையில் இருக்கின்றார்களோ, அவர்கள்தான் குருவாக ஆவதற்கு தகுதி உடையவர்கள். அடுத்து மந்திர சாதக போதமும் என்று சொல்லுகின்றார். மந்திரம் அப்படின்னா சப்த கோடி மகா மந்திரங்கள், அனுஷ்டானம் சிவபூஜையில சொல்றோம். அதுக்கப்புறம் சித்தத்தை தெய்வமாக்குது. அதெல்லாம் கணபதி முதலிய எல்லாருக்குமே மந்திரங்கள் இருக்கு. அது அல்லாம மந்திர அரசாகிய ராஜ மந்திரமாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரமும் இருக்கு, ஐந்து எழுத்து இருக்கு. இதெல்லாம் நினைப்பவனை காக்கக்கூடியது. மந்திரம் என்றாலே நினைப்பவனை காக்கக்கூடிய தன்மை, அதனாலதான் அதுக்கு அந்த பேரே இருக்கு. இந்த மந்திரங்களை நெடுநாள் உருவேற்றுதலும் ஏத்திட்டே இருக்கணும், உரு ஏற திரியேறும். அந்த உருவை மனதுல எண்ணுதலும் உருவாகவே அமைதலுமான சாதக முறையில வளர்க்கத்தக்கவை. அப்படி யாரு சாதிக்கின்றார்களோ அவர்கள் எழுதக்கூடிய பயன் என்னன்னா போதமாகிய ஞானம். அதத்தான் மந்திர சாதக போதம் என்று பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார். ஆக அதை சொல்லி பக்தியும் நாதன் அருளில் பயிலுமே அப்படின்னு சொல்றார். இது எல்லாத்துக்கும் உள்ளொளி தரக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா இறைவனிடம் நீங்காத அன்பு. உலகத்துல நம்ம எதை செய்யறோமோ செய்யலையோ சுவாமி மேல நீங்காத அன்பு இருக்கணும். அயரா அன்பின் அரண் கடல் செல்லுமே என்று சிவஞான போதம் நமக்கு உணர்த்துகின்றது. சாயா அன்பு பின்றா நேசம் என்று திருவாசகம் உரைக்கின்றது. அகனமர்ந்த அன்பு என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார். ஆக அன்பு இடையரா பேரன்பு இல்லையா? ஆமா, ஆக அப்படி இருக்கிறது. அதனால நீங்காத அன்பு, மீளா அடிமையா இருக்கணும், நீள நினைந்திருக்கணும். எல்லா ஞானிகளும் சொன்ன கருத்து தான். அப்படி இருந்தால் அப்படி இருக்கணும் நாம நினைச்சாலும் ஆச்சாரியன்தான் அதை நமக்கு அருள முடியும். இப்போ மலர் என்று எடுத்துக்கொள்வோமே, ஒரு பூவை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மனம் என்பது இயற்கை தான். இருந்தாலும் அதற்குரிய பருவம் வரணும், பொழுது வரணும். அப்புறம் வண்டு வந்து ஊதும், மலர் வந்து அப்படி விரியும், அப்ப மனம் வந்து வெளிப்படும். அது போல அன்புங்கிற பொதுக்குணம் ஆன்மாவுக்கு இயற்கையானாலும் ஆச்சாரியன் சிவனை பற்றி இருப்பதுதான் பக்தி அப்படிங்கறத உணர்த்த வேண்டுதலின் இது ஆச்சாரியனுடைய உதவியால் நமக்கு கிடைக்கிறது. நாதன் என்று இறைவனை ஏன் சொல்லுகிறோம் என்றால் சித்து அசித்தாகிய அனைத்திற்கும் அவன் தலைவன் ஆவான். அதாவது சிவன் அதான் சிவகுரு. அவனுடைய அருளால ஆன்மாவிட்ட முன்பு கூறிய குணங்கள் எல்லாம் விளங்கி தோன்றும் என்று உணர்த்துகின்றார். ஆக எண்வகையான சித்திகளும் ஜாதகனை சிவமாக செய்த பரிபாக நிலையும் எண்ணப்படும் மல மாயா சக்திகளின் தூய்மையாகிய மல பரிபாகமும் அதுக்கு அடுத்தால யோகத்தால் விளையக்கூடிய அதான் மந்திர தியானத்தால் விளையக்கூடிய ஆற்றலும் மந்திரங்களை தியானிப்பதால் விளையக்கூடிய ஞானமும் இது எல்லாம் சிவன் அருளால் இல்லாம நாம பயில முடியாது. இதுக்கு எல்லாம் குரு உபதேசத்தால் தான் நாம் இதை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இறைவன் மேல் நமக்கு முருகி விளையக்கூடிய அன்பு அதெல்லாம் சிவபெருமானுடைய திருவருளால் தான் நமக்கு சித்திக்கின்றது என்று மிக மிக அழகாக நாம என்னதான் நினைச்சாலும் குருவுடைய ஒரு உபகாரம் இன்றி இதை நாம் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மலருக்கு மனம் உண்டுனாலும் அது இயற்கைனாலும் அது தானா வராது. அதுக்குண்டான என்னென்ன பொழுதுல என்னென்ன பூ மலரும் இருக்கு, அந்த பருவம் அதுக்கு என்னென்ன சீசன்ல இல்லையா, அந்தந்த நேரத்துல தான் அந்தந்த பருவத்துலதான் என்னென்ன பூ பூக்கும் இருக்கு. ஒரு நாளிலேயே காலையில மலரக்கூடிய பூ, மதியம் மலரக்கூடிய பூ, மாலையில மலரக்கூடிய பூலாம் இருக்கு. அப்ப அதுக்கு பருவம் வரணும், பொழுது வரணும், வண்டு வந்து ஊதணும், மலர் விரியணும், மனம் வெளிப்படும். அது போல அன்பை வந்து இறைவன் பால் செலுத்துவதற்கு குருவருள் கண்டிப்பாக, இதுதான் பக்தி என்று நமக்கு உணர்த்துவதற்கு ஒரு ஆச்சாரியன் தேவை. அவருடைய அருளால் தான் ஆன்மா இதனை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை மிக மிக அழகாக நமக்கு உணர்த்தியிருக்கின்றார். எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய் நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்களால் எல்லாரும் உய்ய கொண்டு இங்கே அழித்தலால் சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே என்று சொல்லுகிறார். கடந்த சிவம் கலந்தும் இருப்பதால் அந்த சுத்த சிவம் தான் நமக்கு சத்குருவாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார். இறைவன் வந்து நம்ம மனசுல இருக்க மனத்தகத்தான் வாயானை மனத்தானை என்று சொல்லுகிறார் அல்லவா, அது போல. அப்போ சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதிமாயே இவற்றில் உள்ள உலகங்கள் எல்லாவற்றையும் கடந்து அப்பால் இருக்கக்கூடியவர் கடவுள். எமக்காக உலகத்துல இப்பதான் அப்பாலனா இருக்கக்கூடியவர் இப்பாலனாக இந்த உலகத்துல பரிபாக்கம் உற்ற ஆன்மாக்களோட உள்ளத்துல விளங்கி தோன்றி திருவருளை உதவுகின்றது. அனைவரும் உய்யும் வண்ணம் ஆட்கொண்டு இந்த பூமியை காத்தலால் நமக்கு உபதேசம் தந்த அந்த நல்ல சர்க்குரு வந்து யாரு அப்படின்னா சுத்த சிவன் தான். அந்த நாம எந்த அளவுக்கு அவர் அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கின்றார், ஆனால் நம் பொருட்டு இப்பாலனா எழுந்தருளுகின்றார், என் மனசுலயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உபதேச கர்த்தாவாகிய குரு வந்து சிவன் என்று நமக்கு உணர்த்துகின்றார். உலகம் வந்து எப்படிப்பட்டதுன்னா மாயா காரியமானது, உயிர்களுடைய போக நுகர்ச்சிக்காக இறைவனால் அழிக்கப்பட்டது படைக்கப்பட்டது. இதுல பிரகிருதி மாயா புவனம் முதல் சுத்த மாயா புவனம் வரை உள்ள எல்லா புவனங்களையும் நாம நினைச்சுக்கிடணும். இவற்றோட விரிவையும் பரப்பையும் கந்த புராணம் மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறைவன் இந்த உலகத்தை எல்லாம் கடந்து, இந்த உலகங்கள் அனைத்தையும் கடந்து அப்பாலனாய், இல்லையா, அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு சொல்றார் இல்லையா, அப்படி இருக்கிறார். அப்படி கலந்து இப்பாலனாகவும் விளங்குகின்றார் என்று முதல் அடியிலே நமக்கு உணர்த்துகின்றார். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் இல்லையா, அதனால அவர் கருணையோட நமக்கு இதை செய்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்ப நல்லார் அப்படின்னா பரிபாகிகளான ஞானிகள், அவங்க வந்து எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டு நினைத்தல்னா தியானித்தல், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்று அப்பர் சுவாமி சொல்றார் இல்லையா. அது போல அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளமானது இறைவனுக்கு உகந்த இடம், அதை எப்போதும் வீட்டிற்கும் கோயிலாக கொண்டிருக்கின்றார் இறைவன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே என்று இவரே நமக்கு மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றார். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக என்று அப்பர் சுவாமியும் சொல்றார். அப்போ இறைவனுக்கு உயிர்கள்ட்ட பாரபட்சம் கிடையாது, ஆன்மாக்கள்கிட்ட அவருக்கு பாரபட்சம் கிடையாது. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் இந்த அப்பர் சுவாமிகளும் சொல்றாரு. திருவருட்பயன்ல உமாபதி சிவமும் சொல்றாரு. அப்படிப்பட்ட அவர் சலமிலன்கிற பெயரே பாரபட்சம் இல்லாதவர் என்ற பொருளை உணர்த்தத்தான். அவர் எல்லாரையும் உய்ய ஆட்கொண்டு அருள் செய்கின்றார். அவர் எல்லாரையும் ஆட்கொண்டு அருள் செய்யத்தான் செய்கிறாரு. ஆனாலும் ஆன்மாக்களுடைய பரிபாக நிலைக்கு ஏற்ப பயன் கிடைக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயன் கிடைக்கிறது இல்ல. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மழை வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பெய்யுது, ஆனால் பள்ளத்துல படுகுழிகள் எல்லாம் நீர் தேங்கி நிற்கும், மேட்டுல மண் ஈரமா இருக்கும் ஆனா தண்ணி வடிஞ்சிரும், ஈரமா கலந்திருக்கும் அங்க வந்து, இங்க தேங்கி இருக்கும் பள்ளத்துல, ஆனா மலையில உடனேயே உலர்ந்து போய்விடும். ஒரே மழை தானே, அது மலையில உடனே உலர்ந்து போகிறது அப்படி வடிஞ்சு. மேட்டுல இருக்கும்போது தண்ணி வடிஞ்சிரும் ஆனா மண்ணுல ஈரம் இருக்கும் கலந்து இருக்கும், பள்ளத்துல தேங்கி இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பரிபாக நிலைக்கு ஏற்ப அது நமக்கு இறைவன் வழங்கக்கூடிய அந்த அருளானது பயன் தருகிறது. சொல்லார்ந்த நற்குரு அப்படிங்கிற சொல் என்பது மாணாக்கன் வந்து மலமாயிலிருந்து நீங்க உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த உயர்ந்த நோக்கால் உபதேசிக்கின்ற சொற்கள். அப்ப இறைவன் எல்லாரையும் ஆட்கொள்வதற்காக மானுட சட்டை சாத்தி வந்து உபதேசம் செய்வதால் அவரையே குரு என்று நமக்கு உணர்த்துகின்றார். மானுட சட்டை தாங்கி வருகின்றார் என்பது நமக்கு சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதை இந்த பாடலிலே நமக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளார் என்று நாம பார்க்கிறோம். தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் யாவையும் மூன்றாய் உனக்கண்டு உரையாலே மூவா பசுபாச மாற்றியே முத்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே என்று சொல்கிறார். பதியும் குருவும் முப்பொருள்ள ஒன்றாயினும் குரு வந்து உயிர்களை பாசத்திலிருந்து நீக்கி பேரின்பம் அனைத்தையும் நல்கும். தேவன், தேவன் சொல்லியாச்சுன்னா ஒளிமயமான அந்த மேனி உடையவன், அடைமொழியே இல்லாம தேவன்னு சொல்லியாச்சுன்னா அது சிவபெருமானைத்தான் குறிக்கும். பரம்பொருளை மட்டும்தான் அது குறிக்குது. இப்ப இந்திரன், மால், பிரமன் இவங்களுக்கெல்லாம் இந்திரன், மால், பிரமன், எழிலார் மிகு தேவர் எல்லாம் அப்படின்னு சொல்றார். அவங்களுக்கும் உடம்புல ஒளி இருக்கும் அப்படின்னாலும் அந்த ஒளியானது அந்த தன்மதி ஒளி போல தவம் செய்து சுவாமிகிட்ட இருந்து பெற்ற ஏகதேச ஒளி. அதனால அவங்களுக்கெல்லாம் சிறப்பு பெயர் பிரம்மதேவன் அப்படின்னு பெயரோட சேர்த்து தேவன் சொல்லணும், அப்படிதான் அழைக்கணும். ஆனால் இறைவனை தேவன் என்று சொன்னால் அது தேவ தேவன் மெய் தேவ இல்லையா மெய்ச்சேவகன் என்று வரும். அழகாக அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இறைவன் ஒருவன் தான் தேவ என்ற சொல்லுக்கு நேர்பொருள் ஆனவன் என்று இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. இறைவனுக்குள்ள நாமங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு பின்னால தேவாய தேவாயன்னு சொல்லி சொல்லி பூஜை பண்ணுவோம். பவாய தேவாய இல்லையா அப்படி சொல்லி. குருவானவர் பாவங்களை புகுதாதவாறு சீடனோட சிந்தையை தடுத்து நிறுத்துபவர். அதான் அவருக்கு குருங்கிற பேரே. குரு வந்து சுத்தனாக இருக்க வேண்டும் முதலாவது. அப்படி இருந்தாதான் அசுத்தராகிய மாணாக்கனை திருத்த முடியும். அதனால அவருக்கு சுத்த குரு என்று மிக அழகாக ஒரு அடைமொழி சேர்த்து சொல்ல, இயற்கையான ஒரு அடை தான் அது. சரி, அப்போ தேவதேவனாகிய சிவபெருமானும் சிவபெருமான் அருளால பரிபாகமுற்று சிவமேயான குருவும் முப்பொருள்களுள் ஒன்றாக எண்ணப்படுவதை அறிந்து குருபரன் அன்புற்று உயிர்கள் எல்லாம் பாசத்திலிருந்து நீக்கி முக்தி நிலையில் அடையத்தக்க எல்லா இன்பங்களையும் ஒரு சேர உதவுவார். முப்பொருள்களில் ஒன்றாக சிவனும் குருவும் எண்ணப்படினும் குரு உபதேசத்தால் உயிர்களை பாசத்தினின்றும் நீக்கி பதியினிடம் சேர்ப்பித்து முக்தி நிலையில் அடையத்தக்கனவாகிய எல்லா இன்பத்தையும் உதவுவான் என்று சொல்லப்படும். அதுதான் அந்த பாடலோட கருத்து. குருவுடைய செயல் என்ன என்பதை நமக்கு எடுத்து உறுத்து சொல்லுது இந்த பாடல். இப்ப உபாயம் என்று சொன்னால் பொருட்கள், அது என்ன? பதி, பசு, பாசம், அது மூன்றாக உரைக்கப்படுகிறது. இதற்கு வேறாக எந்த பொருளுமே இல்லை. அதாவது யாவையும் உபாயத்துள் மூன்றாய் உனக்கணும், உனனா எண்ணுதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குருபரன் என்ன பண்றாரு? அன்புற்று உரையாலே மாற்றி யாவையும் நல்கும். அதாவது உரை என்பது ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்தை குறிக்கிறது. அதை ஓதக்கூடிய முறை, நிற்கும் முறை, ஆன்மாக்கள் நித்தியம் ஆதலால் அதுக்கு மூப்பும் இழப்பும் இல்லை. ஆதலால் மூவா பசு அப்படின்னு சொல்றார். அந்த உரையாலே மாற்றினா எப்படி ஓதணும், எப்படி அதுல நிக்கணும் அப்படிங்கறது அந்த உரையாலே மாற்றிங்கிறது உணர்த்துகிறது. ஆன்மாக்கள் வந்து நித்திய பொருள் என்பதால் மூப்பும் இழப்பும் இல்லை என்பதால் மூவா பசு என்று விசேடித்து சொல்லியுள்ளார். குருநாதன் வந்து தன்னோட உபதேச மொழியால உயிர்களை பாசத்திலிருந்து நீக்கி பேரின்பத்தை நல்குவார். ஏன் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய சமயக்குறவர்களை பார்க்கிறோம், நம்முடைய சந்தான குறவர்களை பார்க்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் பாசம், இதுல சிக்கி தவிக்காதீங்க, பசுவாக நீங்க இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு பதிய அடைங்க என்று நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக மேலும் மேலும் நமக்கு குருநாதருடைய சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புவதுதான் இந்த இதிலே இந்த அதிகாரத்திலே நமக்கு அவர் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான செய்தி என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது நாம் ஐந்தாம் தந்திரத்தை முடித்து ஆறாம் தந்திரத்திலே சிவகுரு தரிசனம் என்பதை பற்றி மிக அழகாக ஒரு நான்கு பாடல்களிலே உள்ள கருத்துக்களை எல்லாம் விரிவாக சிந்தித்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்போது வாழ்த்து பாடல். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் இதுகாரும் இந்த சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அருமையான முறையிலே ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு தினந்தோறும் சைவம் டாட் ஓஆர்ஜியிலே அனைத்து ஆன்மீக நிகழ்ச்சிகள், அதாவது நம்ம சைவம் சார்ந்த ஞான நிகழ்வுகளை எல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு, அந்த பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.